இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு மாயக்காரனுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு செஞ்சுட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க மாயக்காரன் தன்னுடைய சொந்த காரியத்துலேருந்து எடுத்து பேசுகிறான். ஆனால் சொந்தத்துலேருந்து வருது, ஆனால் அவனுக்கு வெளிப்பாடு இல்லாமல் அவன் அப்படி பேச முடியுமா? முடியாது. மாயமாலம் பண்ணுறவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விசேஷ தனித்திறமைகளோடு அந்த மாயமாலம் பண்ணுவார்கள். வார்த்தைகளும் அதே மாதிரி தான், ரொம்ப சரளமாக வரும் அவங்களுக்கு. வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் பொய்யை கக்குகிறான், ஊதுகிறான், அவர்களுக்கு பரிபூர்ணமாக சுரந்து வருகிறது. துன்மார்க்கனுக்கு ஆஸ்தியும் செல்வமும் திறமைகளும் பரிபூர்ணமாக சுரந்து வருது. நம்ம 73 சங்கீதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கனுடைய வரலாறு நல்லா தெளிவாக போட்டிருக்குது. துன்மார்க்கனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, துன்மார்க்கன்னு எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பாவி, உலகத்தில் இருக்கிற மனுஷன். அவன் இல்லை, துன்மார்க்கன் சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளில் மாயமாலம் பண்ணுறவனுக்கு பேர் தான் துன்மார்க்கன். ரசிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போய் 10 தேவனுடைய வார்த்தையில கலப்படம் பண்ணி பேசுகிறான் பாருங்க, அவன் தான் துன்மார்க்கன். கலப்படம் பண்ணி பேசாமல் இருந்தானா பரவாயில்ல, பேசிட்டானா போச்சு, செயலில் வெளிப்படுத்தினானா போச்சு. 75 சங்கீதம் 4-10 வரை வாசிப்போம். சங்கீதம் 75 4-10 வரை. துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருனா, ஆண்டவருடைய கரத்துல கலங்கி பொங்குகிற மதிப்பானம் இருக்கிறது, அவர் அதைய ஊத்துறாரு. துன்மார்க்கன் என்ன பண்றானா, அதனுடைய வண்டல்கள், வண்டல்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்பை, கரெக்ட், வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ். நல்ல ரசமெல்லாம் யார் குடிப்பான்? நீதிமான் காண்டர் வச்சிருக்காரு. வண்டல்களை குடிக்கிறதுக்கு துன்மார்க்கனை வச்சிருக்காரு. அப்போ நல்ல ரசம் புழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரும்பாலையை பார்த்தா தெரியும், திராட்சாலையை பார்க்கும்போது தெரியும், நல்லா போட்டு எல்லாம் எடுக்கும்போது நல்ல ரசமெல்லாம் மேலால் தெரிஞ்சு வந்துடும். இந்த வேஸ்ட்டு எல்லாம் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் நின்றோம். அதுலேயும் தண்ணி ஊற்றி கலக்கணும்னா, ஆனால் கலர் மட்டும் சிகப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ருசியாக இருக்காது. ஆனால் வண்டலும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஆமாம், வீட்டில் நிறைய பேர் காபி வச்சதுக்கப்புறம் அந்த காபி மண்டியை கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதையும் சாப்பிட்ருவாங்க. காபி கூட அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இருக்காங்க ஆளு, இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, இருக்குது, காபி மண்டியை குடிக்கிறவங்க இருக்காங்க. சோத்திரம் சோத்திரம். அப்போ தேவனுடைய கரத்தில் என்ன இருக்குதுன்னா, கலங்கி பொங்குகிற மதுபானம் இருக்கிறது. அதன் வண்டல்களை துன்மார்க்கர் உறிஞ்சி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி பைபிளில் வசனம் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கப்பா? வண்டல்களை ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு நல்லா ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லுவாங்க மாயமாலக்காரனுக்கு வெளிப்பாடு சாத்தான் தான் கொடுக்குறானு. சாத்தான் இல்லை, ஆண்டவர் அதுக்குன்னு கொஞ்சம் ஆளுகளை வச்சுருக்காரு. ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. அப்போ இவங்க குடிச்சிட்டு என்னதுங்களை பண்ணுவாங்க, இவங்க எனக்கு நிறையா தரிசனம் கிடச்சிது, எனக்கு நல்லா வெளிப்பாடு கிடச்சிது, நான் தான் இந்த ஏரியாவில் பெரிய ஆள், துன்மார்க்குடைய கொம்பை உயர்த்தாதருங்கள். கொம்புன்னு சொன்னால் பெருமை, நான் தான் பெரிய ஆள், நான் தான் தலைவன், என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய காரியம் கலப்படமாக வரும்போது ரொம்ப வீரியமாக இருக்கும். அப்போ அதை குடிச்சிட்டு எனக்கு இது தெரியும் அது தெரியும் நாங்கள் படிச்சிருக்கேன் இங்கே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பேரும்புகலமாக இருந்து மல்லுக்கு நிற்பாங்க, வம்புக்கு நிற்பாங்க. இந்த ஏரியாவெலாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, கிண்டியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காரு, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் எனக்கு தான் அப்படின்னு மொத்தமாக குத்தகை எடுத்துக்கிட்டு பெரிய வீம்பு பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் வந்து எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தர தேசத்திலிருந்து ஜெயம் வராது. போதும் அப்போ கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தரத்திலும் ஜெயம் வராது. அப்படின்னா ஜெயம் எங்கிருந்து வரும்? இல்லை, நாலாவது திசை, ஒரு திசை இங்கே விட்டுறாச்சுக்கு, வடக்கு திசை. வனாந்தர திசைனா அதுக்கு பேர் தெற்கு திசை, அது வனாந்தரம் தான். அது இங்கிலீஷ் பைபிளில் தெற்கு திசை நம்ம பார்க்கலாம். அப்போது ஜெயம் வந்து உலகத்துக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கிழக்கு திசையிலேருந்து வராது, மேற்கு திசையிலேருந்து வராது, தெற்கு திசையிலேருந்து வராது, வடக்கு திசையிலேருந்து தான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். அப்போ இன்றைக்கு எழுத்தின்படி ஆனாலும் சரி, ஆவிக்குரிய நிலைமையானாலும் சரி, கிழக்கு திசையிலிருந்து ஆசீர்வாதம் வராது. அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் கிழக்கு திசைன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள், ஜாதிகளுடைய சாஸ்திரங்கள். மேற்கு திசைன்னு சொன்னால் அசுத்த ஆவிகள். தெற்கு திசைன்னு சொன்னால் சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்கள். அப்போ சாத்தானுடைய தந்திரத்தினால ஒரு மனுஷனுக்கு ஜெயம் கிடைக்காது, அசுத்த ஆவிகளினால் இருக்கிற செயல்களினால் ஒரு மனுஷனுக்கு ஜெயம் கிடைக்காது, அல்லது கிழக்கத்திய சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன், இதை தெரியும் அதை தெரியும், இந்த சாஸ்திரம் அந்த சாஸ்திரம், இதுக்கு இப்படி பண்ணணும், இதுக்கு பரிகாரம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தில் ஒரு மனுஷனுக்கு ஜெயம் கிடைக்காது. ஜெயம் வடக்கு திசையிலிருந்து வருது. சரி, ஜெயம் வடக்கு திசையிலிருந்து வருது. இப்போ அந்த துன்மார்க்கனுடைய காரியத்தை நம்ம பார்ப்போம். எப்படி துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் அந்த வண்டல்களை கொடுக்குறாரு, இவன் எப்படி உறிஞ்சி குடிக்கிறான்? சங்கீதம் 1:1-6 வரை வாசிப்போம். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எப்படி நம்ம வாசிக்கணும்னு சொன்னால், துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. அப்படின்னா மாயமாலக்காரனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனைன்னு சொன்னால், இன்றைக்கி நான் துன்மார்க்கன் சொல்லும்போது எல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயிலில் இருக்கிறவன் தான் துன்மார்க்கன், அவனுடைய பேச்சு நாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. துன்மார்க்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாயமானமான வார்த்தைகளை சொல்லுகிற ஆலோசனையை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். முதல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, என்னமோ கடனுக்குன்னு வாசிக்கிறது. அதில் பிரியமாக இருந்து வாசித்தாதான், பிரியமாக இருந்து வாசிக்கணும், வாசித்ததை இரவும் பகலும் தியானிக்கணும், போகும்போது வரும்போது சிந்திச்சுட்டே இருக்கணும். அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் நாம் பாக்கியவானாக இருப்போம். நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அது வாய்க்கும். இப்படி இல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தையை கடமைக்குன்னு வாசிச்சுக்கிட்டு முடிச்சாச்சு, பைபிளில் படித்து முடித்தாச்சு, இன்னும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால் எல்லாம் அவதாளமாக இருக்கும், ஒன்றுமே வாய்க்காது. காரியமே வாய்க்காது. எந்த காரியம் செஞ்சாலும் சரி இந்த மாய்மாலம் அங்கே மனுஷனுடைய செயலில் வெளிப்பட்டு ஒரு காரியத்தை தெளிவாக செய்ய முடியாது. அப்படின்னா பட்டம் பகலில் குருடனை போல அலைஞ்சு ஒரு காரியத்தை செய்வான். அப்போ துன்மார்க்கர் பதரை போல் இருக்கிறார்கள். பதர்னா நல்ல விதையை பொறுக்கி எடுத்ததுக்கப்புறம் பதர் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாது. ஆமாம், சாவி. ஆனால் பதரும் முளைக்கும், நல்ல விதையும் முளைக்கும். ஆனால் நல்ல விதை முளைச்சா கனி கொடுக்கும், பதர் முளைச்சா எப்படி இருக்கும்? அது பச்சையாக வளரும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மேலே வளராது. ஆனால் பார்க்கறதுக்கு பச்சையாக தெரியும், அதில் கனி இருக்குதா? இல்லை. அதனால தான் கீழே சொல்லியிருக்குது என்னென்னா, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா நல்ல விதையாக இருந்தால் தான் நல்லா வளர்ந்து அதனுடைய காலத்தில் அது கனியை தந்து அதனுடைய இலையுதிராமல் எப்பவுமே பச்சையாக இருக்கும். பதர் முளைச்சதுன்னா எவ்வளோ தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து பதர் முளைச்சாலும் கூட தன் காலத்தில் தன் கனியை இந்த பதர் கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே உள்ள சத்து இல்லை. அப்படியாக துன்மார்க்கர் பதரை போல இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் பண்ணி மாயமாலம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவங்க பதர், அர்த்தமில்லாத வார்த்தைகளை தான் பதர்னு சொல்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் பண்ணும் பொழுது அந்த நல்ல விதை வந்து என்னமா மாறுது? நல்ல விதைய ஒரு சத்து இல்லாத விதையாக ஒரு மனுஷனே மாற்றுறான், பதனாக இவனே மாற்றிடுறான். இவன் என்றைக்கு கலப்படம் பண்ணுறானோ அன்றைக்கு அது உபயோகம் இல்லாத வார்த்தையாக போகிறது, அல்லது அர்த்தம் கொடுக்காத வார்த்தைகளாக மாறுகிறது. இப்படி முதல்ல துன்மார்க்கன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், இப்படி இல்லை இப்படி இப்படி தான் கரெக்டு, இது தான் கரெக்டு, இப்படி போனால் தான் நம்மளுக்கு எல்லா காரியம் கிடைக்கும், காசு நிறையா கிடைக்கும்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆலோசனையை முதல்ல அவன் கொடுத்துருவான். ஆனால் பைபிள் வாசிக்கும்போது அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது. அந்த துன்மார்க்க எங்கேருந்து ஆலோசனை சொல்லுவான்னா நம்ம கூடையே உட்காந்துட்ருப்பான். யார்? நம்மளுக்குள்ளேயே இருந்து அந்த பாவ மனுஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான், இப்படி இருக்காது இப்படி இருக்காது இப்படித்தான் இருக்கணும், பைபிளை நீ படிச்சினா சாமியாராக மாறிடுவ, பத்தாவதுக்கு நீ பேண்ட்டு போட்ட சாமியாராக நீ மாறிடுவ, அங்கி போட்ட சாமியாருக்கு பதிலாக பேண்ட்டு போட்ட சாமியாராக மாறிடுவ. அதனால் பைபிளுங்கிறத படிச்சிடாத, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிடாத, ஆராய்ச்சி பண்ணால் அவ்வளோதான், நீ காட்டில் தான் போயிருக்கணும். ஆமாம், ஆழத்தின் மேல் இருள் இருக்குது. ஆமாம், அதனால் போயிடாத. அப்படியே மேலோட்டமாக அப்படியே கரெக்டாக என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், அதான் வாழ்க்கை. ஆமாம், வெளிப்படுத்தாத, அது அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாத, ஆண்டவர் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமாம், அப்படி வந்து துன்மார்க்கு முதல்ல ஆலோசனை சொல்லிடுவான். அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை என்னங்கிறது இப்போ இருக்கு, பைபிளில் இருக்கு, எப்படி துன்மார்க்கு ஆலோசனை சொல்லுவான் அப்படிங்கிறது அடுத்த வசனம் இருக்கு. இப்போ பதர் அந்த காலத்தில் கனி கொடுக்கலைன்னா அது வந்து பதரான விதை. அப்போது துன்மார்க்குடைய வழியெல்லாம் அழிஞ்சு போகும், நீதிமான் வழியோ நிலை நிற்கும். யோபு 21 யோபு 21 14 18 வரை. துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக, மேலே சொல்கிறதெல்லாம் துன்மார்க்குடைய ஆலோசனை. ஏன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இதுக்கு பைபிள் படிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அது தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறாராம நம்ம ஜெபம் பண்ணி அங்கேருந்து அவள் பதில் வந்து சேர்றதுக்குள்ளே நம்மளுக்கு வெடிஞ்சிருங்க. அதனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ, இன்றைக்கி எவ்வளோ கலப்படம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி இன்றைக்கி சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு கை மேலே காசு. அப்போ இது துன்மார்க்குடைய ஆலோசனை. அதுக்கு அடுத்தது வாசிப்போம்,
அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும்.
பாருங்க இங்க துன்மார்க்கடி ஆலோசனை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு காத்து அனுப்புறாரு, அப்படியே பதனா பறந்து போயிடுறாங்க. ஆபத்தும் வருது, கஷ்டங்கள் வருது, ஆனால் நீதிமான ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆனால் துன்மார்க்கனுக்கு அவ்வளவுதான், காத்துல நீ பறந்து போ. அவனுடைய வாழ்வு கொஞ்ச நாளைக்கு தான். அவனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடுது. விளக்குனா அவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள். காற்று வேகமாடிச்சா எரியிற விளக்கு அணைஞ்சு போயிடுது. ஆசீர்வாதம் நிறையா வந்தால், பணம் நிறையா வந்தால், பெருமை நிறையா வந்தால் மொத்தமாக கம்மிடும். விளக்கை பற்றிட்டு எரியிற மாதிரி தான் கதை. விளக்கு நல்லா எரியிட்டுன்னு என்ன அதில் எரியும்போது ஊற்றுனா எப்படி இருக்கும், குப்பணும், விளக்கே பிடிச்சிடும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணுறவங்கள ஆண்டவர் பதறுன்னு சொல்கிறார். அந்த பதறாக இருக்கிற அல்லது அந்த திராட்சரசத்தினுடைய வண்டலை ஆண்டவர் கொடுக்குறாரு. கலப்படம் பண்ணால் இப்படியும் நல்லா இருக்குது, அப்படியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இருக்கிற எந்த வசனத்தையும் எடுத்து எந்த இடத்துலையும் போட்டு நம்ம கலப்படம் பண்ணலாம். அதான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, எல்லா வார்த்தைக்கும் ஜோடி இருக்குதுன்னு. அப்போ நம்ம ஜோடி சேர்த்துருவோம், இதுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்தை மாற்றுவோம், அந்த வசனத்தில் இருக்கிறத எடுத்து இதில் போடுவோம். இப்படி போட்டு போட்டு என்ன ஆகுது, நாம் நிறைய வெளிப்பாடு கொண்டு வரலாமே அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு தனி வெளிப்பாடை உண்டாக்குறான். அப்போ இயேசு கிறிஸ்துவ கன்னத்தில் அறையும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்னை ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னா நம்மளும் கேட்கலாம், ஒத்த நம்மளை அடித்தானே என்னை ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் திருட்டுத்தனம் பண்ணிட்டு அடி வாங்கினா ஏன் அடிக்கிறேன்னு சொன்னால், நான் அவனுக்கு திருட்டத்தை தான் அடித்தேன். அப்போ பைபிள் இருக்கிறத எடுத்துக்கிட்டு நாம் அது செயல்படுத்த போகும்போது நம்முடைய காரியம் என்ன நடக்குது, இன்னும் அசுத்தமாக வெளியே வருது. அப்படியாக தேவன் துன்மார்க்கனை பதற்கொப்பாக தீர்மானிக்கிறார். அப்படின்னா என்றைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் போடுகிறானோ கலக்கிறானோ அன்றைக்கு அவன் அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரியே, உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரியே அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுகிறது. அதை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்துள்ள உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக படித்தாலும் நல்லா உண்மையாக நிறுத்தி நிதானமாக படிக்கணும். நிறைய படிச்சுட்டு பரிசு எழுத போகும்போது ஒன்றுமே தெரியலன்னா, ஆமாம், சிடி ஓடிட்டு இருக்கும்போது கரண்ட் எல்லாம் போன நிற்கிற மாதிரி கதையாகிப்போம். டேப் ரெக்கார்ட் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போய் பரிசு எழுதுறதுக்கு போனால் எழுதிட்டே இருப்பாங்க, டபால்னு மறந்து போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்தி. அப்படி அர்த்தமில்லாத வார்த்தைகளை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசி பேசி வரும்போது சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசுறதுக்குண்டான அறிவு மனுஷனுக்கு வேலை செய்யாது. வார்த்தையில் கலப்படம் பண்ணுற மாதிரி அவன் செயலில் கலப்படம் பண்ணும்போது அந்த செயல் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறி அது தாறுமாறாக போகிறது. எரேமியா 23:28 எரேமியா 23:28 பாருங்க, கோதுமை என்ன பதறன்னாங்கிறது அவன் வார்த்தையை விவரிச்சாவே தெரியும். இவன் கோதுமை வச்சிருக்கானா அல்லது உண்மையான தேவனுடைய வச்சிருக்கானா, கலப்படத்தை வச்சிருக்கானா, பேசுனா தெரியும். எவ்வளவு தூரம் பைபிள் படிச்சிருக்கிறான், எவ்வளவு தூரம் சிந்திக்கிறான் அப்படிங்கிறது பேசுனா தெரியும். தேவனுடைய வார்த்தை இருந்தால் அது கோதுமை மணி அப்படியே வெளியே வரும், அது வந்து முளைக்கும், திரும்பி அது கனி கொடுக்கும். அப்போ கலப்படமான வார்த்தைகளை வச்சுருந்தா எப்படி இருக்கும், அப்படியே வாயை திறந்தால் பதறாக அப்படியே பறந்து வரும், காற்றுல நிறைய பறந்து வரும், நிறைய உழுகும். அப்போ அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுறது, ஒன்று ரெண்டு வார்த்தைகளை பேசுனா போதும், கோதுமை மணியாக முத்து முத்தாக பேசினார். நம்ம பேச்சை கேட்டுட்டு சொல்லுவோம், அவர் வார்த்தை கரெக்டாக தெளிவாக முத்து முத்தாக அர்த்த அர்த்தமாக பேசினார். படிக்காதவங்க வந்து பேசுனாங்க, நான் மேடையில் ஏறி ஒரு காரியத்தை பற்றி விளக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுவான், கேட்டவன என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டான், ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, ஆயிரம் வார்த்தைகளை அர்த்தம் இல்லாமல் பேசுனா அதனால் என்ன பிரயோஜனம்? அப்போ தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் வரும்போது அல்லது மாயமாலம் வரும்போது நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய நடிக்க வேண்டியது இருக்குது. உண்மையில் மனுஷன் வந்து ஒரு சரியான ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சிருவான், நடிக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், எப்போ நிறைய வேலை செய்கிற மாதிரி துண்டை கட்டிக்குவான், அதை கட்டிக்குவான், தலையில் ஒரு இதை கட்டிக்குவான், மண்வெட்டி எடுப்பான், இப்படி எடுப்பான், இப்படி இருப்பான். அதெல்லாம் வந்து வரும்போது ரொம்ப வந்து வேலை ஸ்லோவாகும். சாதாரணமாக வேலை செய்கிறவன் என்ன நிலைமையில் இருக்கு அந்த வேலை உடனே வேலை ஆகிட்டே இருக்கும். அப்படி மாய்மாலக்காரனை பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். பேச்சில் ரெண்டு மூணு வார்த்தை பேசினா போதும், அது பதறான வார்த்தை வருதா அல்லது முத்து முத்தியாக மணி மணியாக அர்த்தமுள்ள வார்த்தைகளாக வருதாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படியாக பதர் அப்படின்னா அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்போ குருமணி என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது, சிந்திக்கும்போது, தியானிக்கும்போது எதில் அர்த்தம் இருக்குது, எதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பிரித்து எடுக்கணும். நம்முடைய இதயத்தில் பிரித்து எடுத்துட்டு அப்புறம் தான் நாம் பேசணும். ஒரு வேலையை செய்யும் போகும்போது இந்த வேலைக்கு என்னென்ன பொருள் தேவை, இது இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு இதில் அர்த்தம் இல்லாத வேலை என்ன, எது நம்முடைய காரியத்துக்கு உதவாத வேலை அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை நாம் தேவையில்லாத காரியங்களை பிரித்து பிரித்து எடுத்து எது தேவையான வேலையோ அது மட்டும் செய்யும்போது அந்த வேலை சீக்கிரம் முடியும், சுத்தமாகவும் இருக்கும். இப்போ எப்படி தேவனுடைய வார்த்தைகளை மனுஷன் கலப்படம் பண்ணுறானோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிரியையிலையும் அவன் கலப்படம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை அவனே பதறாக மாற்றிக்கிறான், அவனே வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றிக்கிறான். அப்போ இந்த மாய்மாலம் பண்ணுற வெளிப்பாடு இவன் சிந்திக்கும் போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்குறாரு, சரி நீ நினச்ச மாதிரியே செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்னன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த சுவை அல்லது அந்த போதை வரும்போது அந்த கலப்படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான போதை வரும். அப்படி கலப்படம் பண்ணி 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 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவன் அதுக்கு அடிமைப்படுகிறான். எரேமியா 25:15 எரேமியா 25:15-18 வரை.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி குத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமான மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்போது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இல்லாதபடி
இந்நாளில் இருக்கிறபடி
வனாந்தரமும் பாழான நிகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுவதனாலும் சாபு முந்தா சாபு நிகழ்ச்சிக்குரியாக ஈசல் போடுதலும்
இந்நாளில் இருக்கிறபடி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது இந்நாளில் இருக்கிறபடி. அப்படின்னா இந்த காரியம் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கையில் இருக்கிற இந்த மதுபானத்தை வாங்கிட்டு போய் எல்லா ஜாதிகளுக்கும் கொடு, 10வதுக்கு எருசலேமுக்கும் கொடு, யூதாவுக்கும் கொடு, எல்லாம் குடிக்கட்டும். குடிச்சு 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 எல்லாம் போதை கெட்டு போய் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழக்கணும். இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாலும் இகழ்ச்சிக்குரிய இதுமாகிய ஈசல் போடுகிறதிலும் சாபமாக இருக்கும்படி குடிக்க கொடுத்தேன். இன்னைக்கு வாக்குவாதம் பிரச்சனை, சபையில் ஆத்துமாக்கள் இல்லை, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, அறியாமை, போட்டி ஊழியத்தில். இப்போ நடக்கிற ஊழியத்தில் நடக்கிற செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் வந்து இந்த ஜனங்களை தீமைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை முதல்ல இது இந்த இது வியாதியை பரப்புறது ஊழியக்காரன் தான். மாய்மாலம் பண்ணி 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 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாய்மாலத்தில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி உண்டான தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஒரு நாட்டிலேருந்து வந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்ச்சீப்பை கொடுத்து இதில் ஜபம் பண்ணி கொண்டு போய் வீட்டில் வச்சா உங்களுக்கு வியாதி சுகமாகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வஸ்திரங்களை போட்டார்கள், சுகமானார்கள். அதனால் இது ஜபம் பண்ணி கொடுக்குற இந்த கர்ச்சீப்பை கொண்டு போய் நீ வியாதிஸ்தர் மேலே வை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை போஸ்டில் அனுப்புகிறேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி பாட்டிலில் 10 ரூபா எண்ணெயை 100 ரூபா 200 ரூபா நீ வாங்கிக்கோ, வியாதிக்காரனாக இருந்தால் இந்த எண்ணெயை போட்டு ஜபம் பண்ணி உனக்கு சுகமாகினாங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், பெரிய சாவி ஒன்று செஞ்சார், மரத்திலான சாவியை, பெரிய சாவியை செஞ்சுட்டு இந்த சாவியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சா பரலோகத்தினுடைய திறவுகோல் உங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் இதை எடுத்துகிட்டு போய் எப்பவும் நீங்கள் பரலோகத்தை திறந்துக்கலாம். அந்த சாமியும் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கின ஆளுகளும் இருக்காங்க, அதெல்லாம் அனைவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்படியெல்லாம் வந்து வந்து இன்றைக்கி மாயமாலம் பெருகி பெருகி என்னவா நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த யாக்கோபு வனாந்தரத்தில் நடந்து போனான் பாருங்க, நடந்து போகும்போது ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துனான். ஆமாம், அப்போ தூங்கும்போது அவனுக்கு தரிசனம் கிடச்சிது, வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி இருந்துச்சு. அந்த மாதிரி தரிசனம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், எங்ககிட்ட கல் இருக்குது, பேர் தரிசன கல். ஊழியக்காரன் இன்றைக்கி கேரளாவிலையெல்லாம் தரிசன கல்லை வச்சுக்கிட்டு மொத்தமாக வீட்டில் அடுக்கி வச்சுருக்கிறான். இந்த கல்லை கொண்டு போய் தலைக்கு வச்சு படுத்தினா உனக்கு தேவனுடைய தரிசனம் கிடைக்கும், உனக்கு வரும். ஒரு கல்லுடைய விலை 10,000-15,000, ஆனால் அதுக்கு தானே இந்த மனுஷனை வச்சுருக்காரு. இவன் தரிசனத்தை தேவனுடைய காரியத்தை விலைக்கு சொல்கிறதுக்கு பதிலாக இவன் கல்லை வித்துட்டு இருக்கிறான் இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி என் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களில் துணிகரக்காரரும் நிறைய தேவையில்லாத காரியங்களை செஞ்சு விக்கிரக ஆராதனையை விக்கிரகத்தவே பண்ணிட்டாங்க, விக்கிரகமாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி. இப்படியாக இன்றைக்கு மாய்மாலம் வந்து வண்டல்களை உறிஞ்சி குடித்து 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 போதை கெட்டு போய் எல்லாம் வியாபார நோக்கத்தோடு இறங்கிட்டாங்க. அப்போ தேவனே இதை அனுமதிக்கிறார், நீங்கள் இது எல்லோரும் குடிக்கணும் அப்படின்னு. அப்போ குடிக்க மண்டலில் குடிக்கணும் குடிக்கலாம், ரசத்தை வேணும்னு குடிக்கிறவன் அது குடிக்கலாம். மண்டல் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் மண்டல் டேஸ்ட்டாக இருக்கணுங்க அது குடிச்சிக்கலான்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி எல்லாம் கலப்படத்தை நல்லா விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. 25:27-30 வரை,
அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அதற்குள்ளே நோக்கி நீங்கள் குடித்து தீர மட்டும் தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமத்தில் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைத்தேன் என்று வரவழைக்கிறேன் என்று சென்னையில் கருத்தை சொல்லுகிறார். அதனால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்த்த தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த சத்தத்தை காட்டி தாவரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலயம் மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல் என்றார்.
குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக குடிக்கணும், குடித்தே தீரணும், வேறு வழியாக இல்லை. குடிக்கலையா, உண்மையான நீதியான வசனத்தை நீ படிக்கணும். அதை செய். நீ எவ்வளோ நாளாக குந்தி குந்தி நடப்ப, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நடப்ப, அதனால் நீ என்ன பண்ணி நல்லா வண்டலை கூடி நல்லா ருசியாக இருக்கும். அது ஆண்டவர் இங்கே தம்முடைய ஆலயத்திலேருந்து கொடுக்குறாராமா. இதோ 29 வசனம் வாசிப்போம். அப்போ இது எங்கேருந்து ஆண்டவர் இந்த வண்டலை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருனா, என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே அப்படின்னு எங்கே தொடங்குது இது? ஃபஸ்ட்டு தேவ ஜனங்கள் மத்தியிலே, தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே தொடங்குகிறது. அப்படின்னா தேவ ஜனங்கள், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த வண்டல்களை உறிஞ்சி கொடுக்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார். பைபிளை படித்தா போதும், நல்லா கலப்பட அப்படியே சர மாதிரியே வரும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இங்கே கொஞ்சம் வசனம் எடுத்து எடுத்து இப்படி போயிட்டு அங்கே இருக்கிற வசனத்தை எடுத்து இதையும் அதையும் சேர்த்து கலப்படம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா பணம் வரும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆண்டவர் பார்த்தாரு, தேவனுடைய ஆலயத்திலேயே வந்து ஆண்டவர் அதை தொடங்குறார். அப்போ இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டல்களை உறிஞ்சி குடிக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்றவங்கள அது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் உண்மையான வார்த்தையை சாப்பிட்றவங்களுக்கு ஆண்டவர் இப்படி வண்டல்களை உறிஞ்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கள யாரையும் கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பா நீ பைபிள் படி, நீ வந்து சிந்தி, நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யாருமே அவங்களை நிர்பந்திக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவனை பார்த்து நீ இப்படி செய்யணும்னு அவனை யாருமே கட்டாயப்படுத்துறதில்லை. அது அவங்களாகவே பிரியப்பட்டு அவங்களாகவே தங்களுடைய ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேருக்காக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படி அப்படி, அவங்க இப்படித்தானே இருக்காங்க, இவங்க இப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கலப்படமா உனக்கு எல்லாம் சூப்பரான கலப்படத்தை நான் தர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை துன்மார்க்கர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாம் குடிச்சிட்டு இன்னைக்கு மதி கெட்டு போதை கெட்டு அலைகிறாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன ஜபம் பண்ணணும், இதனுடைய காரியம் என்ன, அதனுடைய காரியம் ஒன்றும் தெரியறதில்ல. ஆனால் பைபிள் வசனத்தை சும்மா சார மாதிரி அவற்றி அடிப்பாங்க. எதுக்கு எது எந்த வார்த்தையும் பொருந்தாது. இப்படியாக தேவனுடைய ஆலயத்திலே தேவன் அதை தொடங்கி இருக்கிறார். 30 வசனம் வாசிப்போம். போதும். கர்த்தர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, ஆமாம், தேவன் தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தி இதை வந்து நல்லா குடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்முடைய தாமரத்துக்கு விரோதமாக அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லை, தாபரம் அப்படின்னா மலையாள வார்த்தை இது. வாச இது நம்ம தாபரம்னா ஆலயம், தாபரம் தாம்பரிக்கிற ஸ்தலம், நம்ம ஜனங்க குடியிருக்கிற இடம். முதல்ல வந்து வாசஸ்தலம், பரிசுத்த வாசஸ்தலங்கிறது பரலோகம், மனுஷன் வந்து வாசம் பண்ணுற இடம் தாபரம், அப்படின்னா குடியிருக்கிற இடம். அப்போது மனுஷர்கள் வந்து குடியிருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் உக்காந்துக்கிட்டு தேவனுடைய காரியத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது பரிசுத்த ஆலய பரலோகத்திலேருந்து ஆண்டவர் சத்தம் கொடுக்குறாரு. அந்த சத்தம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வருது. அது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்கும் அது வருது. அந்த தாபரத்துக்கு விரோதமாக கர்ச்சிக்கவே கர்ச்சித்து, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் கலப்படமாக வைத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது. அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாக இருக்கும்? கீழ்ப்படியிலனா வண்டலை உறிஞ்சி குடித்து போதகிட்டு அப்படியே நடக்க வேண்டியதுதான். அப்போ தேவன் தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து சத்தம் போடுறாரு, தேவனுடைய ஆலயத்தை அவர் வெறுக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வண்டலை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. ஏசை 5:11-15 வரை. போதும், சாராயத்தை நாடி அப்படின்னா தேவனுடைய வார்த்தையிலே கலப்படம் பண்ணி அதிகாலமே எழுந்து காலையில் எழுந்துருச்சு ஜெபம் பண்ணுவாங்க. மாயமாலக்கார ஜெபம் எப்படி ஆண்டவர் கேட்பார்? அதிகாலையில் எழுந்துருச்சு ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. அப்புறம் இந்த மாயமாலம் பண்ணுறவங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். மேலே தாளம் வாத்தியமெல்லாம் பயங்கரமாக முழங்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய கிரியைகளை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செயல்களை சிந்திக்கிறதில்லை. ஆனால் விருந்து கொண்டாடுறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு போட்டு பயங்கரமாக சத்தம் போடுவான். சத்தம் போட்டு போட்டுச்சேன்னா ரொம்ப களைப்பாக இருக்குதுன்னு விருந்தும் சாப்பிடுவான். மதுபானத்தை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் என்னைக்காவது ஆண்டவருடைய காரியம் என்னங்கிறது சிந்திக்க முடியுதா, அல்லது என்ன கவனிக்க முடியுதா? அங்கே இடமே இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். யாருக்கு? மதுவுக்கு. அப்படின்னா அந்த கலப்படத்துக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. போய் கடைசியெலாம் என்ன பண்ணுறாங்க, பாதாளத்தில் நேராக போய் இறங்குறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாடிட்டு இந்த டைட்டான் கப்பலில் எப்படி ஆடி பாடி கொண்டாடிட்டு மொத்தமாக கடலை போய் சேர்ந்தானுங்களோ அதே மாதிரி நல்லா மேலதாளம் வச்சு நல்லா சாப்பாட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அப்படியே பாதாளம் அவர்களை அப்படியே ஆக்க விழுங்குகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போது இன்றைக்கி வந்து பாதாளத்துக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது, அகலமாக இருக்கிறது. அங்கே திரள் திரளாக ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கிறவங்களும் தியானிக்கிறவங்களும் ஒரு சிலர் தான். 13 வாசிப்போம். அவர்கள் கனமுள்ளவர்கள், கனமுள்ளவனுக்கு பட்டினி. ஆமா, என்ன பட்டினி? கனமுள்ளவனா யாரு? போதகர். பெரிய சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்காரு, அவருக்கு பட்டினி, ஆவிக்குரிய பட்டினி. அவரா பசியா உட்காந்துருக்காரு, என்ன ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க போறாரு? ஆமா, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரணும். அவரே அங்க பட்டினியாட்டு இருக்காரு, குளப்பட்டினி அங்க அவருக்கு. தெரியல, ஏன்னா ஜனத்தை சேர்த்தியாச்சு, வால் போஸ்ட் அடிச்சாச்சு, வெள்ளக்காரன் வர்றேன்னு சொல்லிட்டான். வெள்ளக்காரன் இப்போ கருப்புக்காரன் மாற்றி மாற்றி வந்து என்ன பேசுறது இந்த ஜனங்களுக்கு? பட்டினியாக உட்காந்து அங்கே கனமுள்ளவன் மேடையில் உட்காந்துருக்கிறான். இந்த வந்திருக்காங்களே ஜனங்க, சாப்பாடு தான் கிடைக்கலையே, கொஞ்சம் தண்ணியாவது தாகத்துக்கு நம்ம நினச்ச காரியமாவது ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவனும் ஆவிக்குரிய நிலைமையில் ஜீவ தண்ணீர் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறான். தலைவனுக்கு பட்டினி, கூட வந்து மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து வந்திருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் தாகம் எங்கே தீர்றது? இது 10வதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் வச்சுட்ருப்பான் எழுத்தின்படியா. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய வார்த்தையை சிந்தி, நீ வாசி, நீ தியானிக்கணும், அது உன்னுடைய பங்கு. அப்படி இல்லையா நான் வண்டலை உனக்கு கொடுத்துட்றேன். இப்போ கலப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேர்ந்துடும். நம்ம குழந்தைகள் வளர்ந்து வளர்ந்து பெருசாக வரும்போது நம்ம ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். திருடு பொய் ஏமாத்தெல்லாம் தானாகவே வந்துடும். நாம் நல்ல காரியத்தை தான் அப்புறம் சொல்லி சொல்லி கொடுப்போம். இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் பொய் சொல்கிறது திருடுறது சொல்லவே மாட்டோம். ஆனால் எப்படி வந்துடுது தானா? ஆமாம், அதே மாதிரி பைபிள் வாசிக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இதில் யார் படிக்கிறான், யார் சிந்திக்கிறான்னு பார்ப்பார். படிக்கிறவனுக்கு நல்ல திராட்சை ரசம், நல்ல கோதுமை மணி, நல்ல ஆவிக்குரிய சாப்பாடு, பிரியாணி அவனுக்கு கொடுத்துருவார். ஏமாத்திரக்கிறதுக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன பண்ணுறாரு, நீயே நல்லா சாப்பிடு, உனக்கு தனி சாப்பாடு வச்சுருக்கிறான், நாய்க்கு போகிற சாப்பாடு உனக்கு வச்சுருக்கிறான், வண்டலை உறிஞ்சி குடிச்சிட்டு அதுலேயும் போதை வரும், இதுலேயும் போதை வரும். ஆனால் அந்த போதை ரொம்ப நல்லா இருக்கும், தெளிவாக பேசலாம். அதான் வசனம் சொல்லுது, யூதா வந்து யூதா சாப்பிட்ற திராட்சரசம் பார்த்தீங்கன்னா கண்கள் நல்லா சிகப்பாக இருக்கும், பல்லு மட்டும் வெள்ளையாக இருக்கும், ஆனால் பேச்சு தெளிவாக இருக்கும், நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த கண் வண்டல்களை உறிஞ்சி குடித்த ஊழியக்காரனுடைய பேச்சு தடுமாறுது. எழுத்தின்படியாக தண்ணி போட்டுட்டு வந்து கண் மஞ்சளாக இருக்கிற ஊழியக்காரனெல்லாம் இன்றைக்கி இருக்கிறான். நிறைய பேர் நல்ல நல்ல இடங்களை கிடச்சி இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு, எழுத்தின்படியாக குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்து ஊழியத்தை விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது இந்த பகுதியில் நிறையா நடந்திருக்குது. சோத்திரம் கேட்டால் அது ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார்ல, நீ பலவீனமாக இருக்கிற அதனால் திராட்சை ரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கன்னு சொல்லி சொல்கிறார்ல, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், அப்போ நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். அப்படி இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பைபிளை எப்படி எப்படியோ மாற்றி 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 கொண்டு போய் இப்படி பண்ணுறதுனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் வீணாப்போன்னு சொல்லிட்டு கணநித்திர ஆவியை விட்டு ஒரு குறிப்பிட்ட மாயமாலத்துக்கு நீ அடிமையாகி இதிலேயே கடன் சொல்லி விட்டுட்டார். அப்போ இதனால் என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டுக்கிட்டே வருது. ஏசு 5:16-21 வரை. ஏசு 5:16-21
அனுபவிப்பார்கள், மாயின் கயிறினாலும் அக்கிரமத்தை வண்டல்கள்
வண்டியின் வடங்களால் மனுஷன் பண்ற ஒவ்வொருக்கும் நியாய தீர்ப்பு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்றான், இப்பவே விக்கிரக ஆராதனை ஒழியணும், இப்பவே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கணும், நான் ரசிக்கப்பட்டுட்டேன், அதனால இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படணும் அப்படின்னு ஒரே நாளில் ஊரவே மணந்திருப்பா பார்ப்பான். ஆனால் அது நடக்குமா? நடக்காது. நான் ரசிக்கப்பட்டதுனால நான் பெற்ற இன்பம் வையகமே பெருகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரசிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு பார்த்தா முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இன்றைக்கு மதுவை குடிச்சிட்டா அப்படின்னா கலப்படமான வார்த்தைகளை குடிச்சிட்டாங்கன்னா உடனே எழுப்புதல் வந்துடணும், இங்கே இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக உட்காண்டிருப்பாங்க. ஆனால் இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 17 வாசிப்போம். என்ன அர்த்தமாக இருக்குது, ஆட்டுக்குட்டி கண்டடமெல்லாம் மேய்தாமா? கண்ட அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆத்மாக்கள் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு நடக்குது. இப்படின்னு என்ன அர்த்தம்? சோத்திரம் யாருக்கா தெரியுமா? அப்படின்னா எனக்கு நிறைய ஆத்மா இருக்குது, எங்கள் தான் பெரிய சபை அப்படின்னு சொல்லி இருந்து இருந்து தான் கொளுத்தவன் வாழாகி போச்சு. முதல்ல நல்லா இருந்திருக்கான், இப்போ ஆட்டுக்குட்டியெல்லாம் ஓடிப்போச்சு. வாழாகி போனவருடைய நிலங்களை அப்படின்னு என்ன ஊழியம்? நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போட்டு ஊழியம் எக்ஸ்பிரி ஆகி போச்சு. நிறைய பேர் ஊழியத்தில் ரிட்டையர்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த இடமெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த இடமெல்லாம் யாருக்கு போய் சேரும்? பரதேசி. அப்படின்னா இந்த பூமியில் எனக்கு குடியிருப்பு இல்லை, என்னுடைய குடியிருப்பு பரலோகம்னு சொல்கிறவனுக்கு தான் பரதேசிங்கிறது. இந்த பூமி இருக்கிற வாசினா இங்கேயே சொத்து சேர்த்து வச்சு இங்கேயே தான் என்னுடைய பொழப்பு, இங்கே தான் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறையா இருக்குது, எனக்கு எழுதி வச்சுருக்கிறேன், எனக்கு இங்கே இருக்குது சொத்து, அங்கே இருக்குது சொத்து, அதனால் என்னுடைய ஆசீர்வாதம் பூமியோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் பரதேசி இல்லை, அவன் இந்த தேசத்தினுடைய தேசி அல்லது வாசி, சென்னை வாசிகள். மற்றவங்க பரதேசிகள் தான் பரலோக வாசிகள். அப்போ இன்றைக்கு பாழாய் போன நிலங்களை நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு விட்டுட்டு ஓடி ஓடி போகிறாங்க. நிறைய பேர் ஊழியத்திலேருந்து ரிட்டைர்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஊழியத்தை யார் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னை சமர்ப்பித்து இந்த பூமியில் ஒன்றுமே இல்லாமல் பரதேசியாக அங்கே இங்கே நடக்கிறவங்க என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் நீதாப்பா பரலோக வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஊழியத்தையும் கொடுக்குறார். பத்தாவதுக்கு இந்த அலைஞ்சு நடக்கிற ஆட்டுக்குட்டிகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். 20-21 வாசிப்போம். தன்னுடைய அறிவிலையே எனக்கு எல்லாம் தெரியும், எப்போ நான் ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நான் எங்கங்கே படித்தேன், எனக்கு ஊழியத்தில் எத்தனை பேர் தெரியும்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஞானியாக இருந்துட்டுருக்கிறது. தீமையை நன்மையமாக, நன்மையை தீமையமாக அறியாமல் சொல்கிறது. பைபிளில் இங்கே இருக்குது இந்த வசனம், அதனால் இந்த வசனம் இப்படி இருக்குது, அதனால் இது தான் நன்மை இல்லை இது தான் தீமை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு அரையும் குறையமாக இருக்கும்போது இப்படி தான் வந்து நன்மையை தீமைன்னு சொல்ல முடியும், தீமையை பகுத்தறியாமல் இருக்கும்போது நன்மையை சொல்ல முடியும். இப்படியாக இருந்து இன்றைக்கு மாய்மாலத்துக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு புத்தி கெட்டு பேதலித்து போகிறார்கள். ஏசி 5:22-30 வரை வாசிப்போம்.
பரிதனத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவர்கள் விரோதமாக புரட்டுவதற்கு ஐயோ. இது நிமித்தம் அக்னி ஜோலை வைக்கோலை பட்சிக்கிறது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாக எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளு தூசியைப் போல பறந்து போகும். அவர்கள் சேனையின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே.
போதும் போதும், வேதத்தை வெறுத்து வசனத்தை அசட்டை பண்ணினா ஆண்டவர் என்ன செய்கிறார் கேட்டீங்கன்னா, அவனுடைய வேர் முதல் கொண்டு அவனுடைய வேர் அசிபாரம், ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு அல்லது அவனுடைய எல்லா காரியத்திற்கும் ஆணி வேறாக இருக்கிறது என்னன்னு பார்க்குறார் ஆண்டவர். அந்த வேருக்கே தீய வச்சிடுறாரு. காரணம் என்னன்னா, வேதத்தில் பிரியமில்லை, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது. அப்போ இவன் வந்து சாராயத்தை கலக்கிறானாமா, கலந்து வச்சு அடுத்தவனுக்கு கொடுக்குறானாமா அப்படின்னா எழுத்தின்படியே எல்லாம் வந்து நினச்சிக்குவாங்க. ஆனால் எழுத்தின்படி இல்லை, இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். இந்த வேதத்தை வெறுத்து கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுனா அவனுக்கு தேவனுடைய சாபங்கள் வந்துட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து வாசிப்போம்.
அதனை தக்கதாக குப்பையாகவும் அவர்கள் பிழைகள் அடிமைகளின் குப்பையில் குப்பை போல போல போலாக தக்கதாயும் அவர்களை அடித்தார்.
அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தேவன் கோபமாக்கி தேவன் அவர்களை அடித்திருக்கிறார். அதனால என்னாச்சு, ஜனங்களை செதறி போயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சபையில பிரச்சனைனாலும் பிரச்சனை, விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை, ஊழியக்காரனுக்குள்ள பிரச்சனை. ஊழிய நல்லா செய்யாம ஊழிய வளர்ச்சி இல்லைன்னா உடனே என்ன சொல்லிடுவான ஊழியக்காரன், அங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குது, சத்துருடைய கோட்டை நிறையா இருக்குது, பிள்ளி சூனிய கட்டு நிறையா இருக்குது. சபையில் வந்து இன்றைக்கு வந்து ஊழியம் வளராதபடி இன்றைக்கி வேறொருத்தான் பிள்ளி சூனியம் வச்சுட்டான். அப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது உனக்கு வளர்ச்சி இல்லைன்னா ஊர் கதை உலக கதை பேசி 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 தனக்கு சாபத்தை வர வச்சுக்கிறான். தேவனுடைய நியாயத்திற்கு சபையில் வரும்போது என்னன்னா சபையில் குழப்பம் வரும், சபையில் தேவையில்லாத காரியங்கள் நடக்கும். ஒருத்தர் அப்புறம் விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இங்கே அந்த சபைக்கு போவாங்க, அப்புறம் அந்த சபைக்கு போவாங்க, மாறி மாறி போயிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு முன்னேற்றம் இருக்காது. அப்போ இன்றைக்கி தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்துச்சுன்னா சபையில் ஒரு மனம் ஐக்கியம் இல்லாமல் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசி சமாதானத்தை இழந்து இந்த காரியம் புறஜாதிகள் மத்தியில் தெரியும் போது என்ன இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, சமாதானம் சந்தோஷம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே வேதனையாக கிடக்குது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர குற்றம் சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு புறஜாதி யாருமே வரமாட்டாங்க. ஏசியா 29:9-14 வரை வாசிப்போம். அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில ஒரு மனுஷன் தெளிவா இருக்கிறானா, அல்லது கலப்படமான மதுபானத்தை குடிச்சிருக்கானா குடிக்கலையா, அல்ல பதறா போன மனுஷனா, அல்லது ஊர்கதை உலக கதை பேசுகிற ஊழியக்காரனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பைபிளை கொடுத்து இதை வாசித்து எனக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொன்னால் அவர் அங்கே போதையில் கிடப்பார். எங்கள் உபதேசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சபையில் நாங்கள் இப்படி தான் இதுக்கு சொல்லுவோம், இதனுடைய அர்த்தம் இது தான், ஏன்னா இதுதான் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது பைபிள் வசனத்தை எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து பேசுனா 7 சபைக்காரனு 7 விதமான வியாக்கியானம் கொடுப்போம். தெரியலனா ஒரே முட்டா சொல்லிடுவோம், ஆண்டவரே முத்திரை போட்டிருக்காரு, இது யா எனக்கு தெரியாது, அதனால் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்போ என்னன்னா இவன் மண்டலம் நிறைய உறிஞ்சி குடிச்சிருக்கிறான், உங்களுக்கு போதை தெரியாமல் கிடக்கிறான். ஆமாம், அப்படி மதி மயங்கி போய் இன்னைக்கு தெரிஞ்ச வசனத்தை கலப்படம் பண்ணி எப்படி உருட்டி உருட்டி சொல்லுவான், தெரியவே இல்லையா, ரொம்ப பிரச்சனைக்குரிய வசனமா போடு, ஆண்டவர் அன்னைக்கு முத்திரை போட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, எனக்கு தெரியாது, அதனால உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, சோத்திரம் ஆமேன்னு சொல்லி போட்டு முடிச்சுருவான். அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் கலப்படமான மதுவை கலந்து கொடுக்கிறார், அதை எல்லா ஜனங்களும் கொடுக்குன்னு கட்டாயப்படுத்துகிறாரு. அந்த கலப்படமான மதுவை மண்டலை உறிஞ்சி குடிச்சது இந்த ஆள் ஒரு ஆள். இப்போ நான் பேசும்போது தெரியும் நான் மண்டலை உறிஞ்சி குடிச்சிருக்கிறேன்னா, நல்ல திராட்சை ரசத்தை குடிச்சிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நாம் என்ன பண்ணணும், வேதம் கையில் வச்சிருக்கிறவங்க வாசிக்கணும், அதை நேசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது, அதை பிரியமாக இருந்து வாசிக்கணும். அப்படி பிரியம் இல்லாமல் இருந்து வாசித்தா அப்புறம் ஆண்டவர் வண்டலில் ஊற்றி கொடுத்துருவாரு, ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. அதனால் சென்னை வாசியாக இருக்கிறீங்களா, பரதேசி பரலோக வாசியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம். அதனால் வேதத்தை வாசிக்கிறது நேசிக்கிறதுனா முழு மனதோடு இருக்கிறதுனா பரதேசியாக இருக்கிறவனுக்கு தான் முழு மனதோடு அவன் இருப்பான், ஏன்னா நம்மளுக்கு எந்த வழியும் இல்லை. தாயும் இல்லை, தாக்குணம் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பதி இல்லை, தங்கச்சி இல்லை, உதவி செய்கிறக்கு யாரும் இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு வழி யார் இருக்காருன்னா, ஏன்னா அவர் அனாதி தேவன், அதனால் நானும் அனாத, அவரும் அனாத, அதனால் எனக்கு யார் தோணை, அனாதி தேவன் இல்லையா, நானும் அனாத, அவரும் அனாதி தேவன் தான், அவருக்கும் ஆள் இல்லாமல் உக்காண்டிருக்காரு. இல்லை அவர் அனாதி தேவன் தானே, அப்படின்னா அவருக்கு யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருக்குமே இல்லை. அதனால் நானும் அனாத, அவரும் அனாத, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஆயிடுறோம்ட்டு அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவரை தேடுவானா ஒழிய, எனக்கு அங்கே அண்ணன் இருக்கான், இங்கே தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கான், அங்கே சொத்து இருக்கு, இங்கே சொத்து இருக்குன்னா நாம் சென்னை வாசியாகவே இருக்க முடியும், பரலோக வாசியாக நம்ம மாற முடியாது. அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலிருந்து வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், அப்புறம் இரவும் பகலும் தியானிக்கணும். அப்போனா நம்ம நல்ல வசனத்தை நாம் சாப்பிடுவோம். அப்படி இல்லையா, கலப்பணம் பண்ணு சொல்லி நம்ம நினைக்கிறோமா, நாம் நினைக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் கலப்பணம் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பார். நீ ஊற்றி குடி, நல்லா குடி, இந்த வசனம் எப்படியும் இருக்குது, அந்த வசனம் அப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வண்டலில் உறிஞ்சி குடித்து குடித்து பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகள் எல்லாம் அன்னைக்கு லோத்து அப்படி இருந்தாரு, இன்றைக்கி நம்ம இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்க லோத்து மாதிரி மாறிட்டாங்க. யாக்கோப்பு கல்லை வச்சு தூங்கினாண்டி இன்றைக்கி நிறைய பேர் கல் வைக்கிற வியாபாரத்துக்கு இறங்கியிருக்கானுங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. மோசைக்கு விரோதமாக ஏற்று பேசினேன்னு அவனுக்கு சாபம் மறுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் மோசை எழுப்பிட்டாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவர் வண்டலை ஊற்றி கொடுக்கறதுக்கு முன்னால் நாமளே நல்லதாக பார்த்து தேடி எடுத்து சாப்பிட்டுக்கணும். இல்லையா அந்த கலப்படங்கிற மாய்மாலம் வந்துச்சு, நாம் நினைக்கிறதுக்கு மேலே பல மடங்கு வந்து நம்மளை ஆதிக்கம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மனுஷன் நிறைய பேசுவான். உடைய ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறான்னா அவனுக்கு விரோதமாக இன்னொரு ஊழியக்காரன் வந்து இது சத்தியம் சரியில்லை, இந்த சத்தியம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை வந்து எடுத்து கற்றுவான். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வேதத்தை வாசிக்கிறாரா நேசிக்கிறாரா அல்லது கலப்படத்தை கற்றுகிறாரான்ட்டு. அதனால் இன்றைக்கி கடைசி நாட்களில் தேவனுடைய காரியத்தில் ஜனங்களை நிறைய ஏமாற்றிட்டு வர்றாங்க, அது ஒரு வியாதி மாதிரி வந்துட்டுருக்குது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு பிழைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாய்மாலமாக இருக்கிற வார்த்தைகளை பேசி ஒருத்தங்கிட்ட இருக்கிற காசை எப்படி கொடுங்கிறதா அவனுடைய வேலையை. அதனால் மற்றவங்களுக்கு எப்படி பேசுனா பிடிக்குங்கிறத பார்த்து தான் கரெக்டாக பேசுவான். ஆனால் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுகிறதுங்கிற வேறு, நம்முடைய ஆத்மாவுடைய இருதயத்துக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிற காரியத்தை நாம் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேதத்தை வாசித்தா தான் நம்மளுக்கு புரியும். அதனால் இந்த உலகத்தில் கலப்படங்கள் பெருகி வருகிறது, கடைசி காலமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கணும், வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். நம்மளுக்கு உண்டான ஆசீர்வாதம் தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார், அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. தேவன் தக்க சமயத்தில் அதை நமக்கு கொடுப்பார். இந்த பூமியிலையும் அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கு. தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.